SBS தமிழ்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Maga Tamil Prabhakaran padaikkum thodar. Agadi.
1983 ஆண்டு இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக வெடித்த இனக்கலவரத்தினை அடுத்து ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைய தொடங்கினர். அரசின் அதிகாரப்பூர்வ கணக்குகளின் அடிப்படையில் தமிழ் அகதிகளின் வருகை 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1983 முதல் 1987 வரையிலான முதல் கட்டத்தில் 134,053 அகதிகள் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இலங்கையின் வடக்கு கிழக்கை சூழ்ந்த போர் மேகத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த நிலத்திலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் அடைக்கலம் பெற்றுள்ளனர். 1989 தொடங்கி 1991 வரையிலான இரண்டாம் கட்டத்தில் 122,078 அகதிகளும், 1996 முதல் 2003 வரையிலான மூன்றாம் கட்டத்தில் 22,418 அகதிகளும், 2006 முதல் 2012 வரையிலான நான்காம் கட்டத்தில் 25,720 அகதிகளும் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். அதே சமயம் போர் உக்கிரமாக நடைபெற்ற 2009 ஆண்டில் 1,295 அகதிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் அடைக்கலம் தேடி வந்துள்ளனர். இப்படி வந்த பல அகதிகளின் நெஞ்சங்களில் மீள முடியா துயர் இன்றும் அகலவே இல்லை. அந்த துயர் நாம் சந்தித்த தேவியம்மாவிடமும் இருந்தது. தமிழகத்தில் உள்ள ஒரு முகாமில் வசித்து வரும் அந்த அம்மா தகர அட்டை போடப்பட்டிருந்த புழுக்கமான சிறு வீட்டிலிருந்து மனப்புழுக்கத்தை நினைவு கூர்ந்தார்.
மூன்று குழந்தையோடு இருந்தோம். 1985 1 30 வந்து இராணுவம் சுட்டு 48 பேரை கொண்டாங்க. அதில் எங்களை வரும் ஒரு ஆள். அதுக்கு பிறகு அந்த மூன்று பிள்ளைகளும் ஒரு பிள்ளை இதாகிட்டா மிஸ் ஆகிட்டா வாய்க்கால்குள்ளே எங்களோட ஊரில் வாய்க்கால் பெரிய வாய்க்கால். அதுக்கு பிறகு ஒரு மரமணம் வந்து ஒரு ஆள் அவர் இதில் இருந்து வந்து மாற்றி அது ஒரு குழந்தை தான். மூன்று பிள்ளையோடு இங்கே வந்தப்பா 1990 ஆண்டு இங்கே வந்த 8 மாதம் 18 நம்ம இந்த ஊருக்கு அங்கே போனோம். இப்போ நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, அந்த சூழ்நிலை நல்லா இருக்கிறோம். நானாக உழைச்சி தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். வேறு எந்த இதுவும் இல்லை. நான் காய்கறி வியாபாரம் பார்ப்பேன், சின்ன பொட்டி கடை வச்சுரு பிழைச்சி தான் வியாபாரம் பார்த்து எந்த பிள்ளைகளை காப்பாற்றி இப்போ ஏதோ நல்ல சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலமாக வரணும். பிள்ளைகள் அகதின்னு தானே இப்போ நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் அகதி, எந்த பிள்ளைகள் அகதி, பிள்ளைகள்ற பிள்ளைகளும் அகதி, மூன்று அகதியாக இருக்கிறோம். இப்போ அந்த பேர் கொஞ்சம் மாறினா நல்லதுன்னு என்னுடைய மனசில் ஒரு அபிப்பிராயம். 1985 காலையில் 1 30 1 30 காலையில் 5:30 மேலே வந்தாங்க. ஒரு 57 வாகனத்தில் வந்தாங்க. வந்து ஸ்கூல் பக்கம் போயிட்டாங்க, வட்டக்கண்டல் பாடசாலைக்கு போயிட்டாங்க. அப்போ அங்கேருந்து கட்டுக்கிற குளத்தால் அவங்க நடந்து வந்திருக்காங்க. நாங்கள் யாரும் பார்க்கல. பார்க்காத நேரத்தில் தான் எங்களோட ஊருக்குள்ளேயே ஒரு 18 பேரை சுட்டது. எங்களோட வரையெல்லாம் வயலுக்குள்ளே வச்சு தான் சுட்டது. எங்களோட வர ஒரு அதான் பக்கம் பக்கமாக ஒரு அங்கே இப்படி தள்ளி தள்ளி வீடு இருக்கும். அந்த தள்ளி தள்ளி 18 பேர் ஒரே நாளில் அதில் இருந்து அங்கே பின்னால் போய் தான் கீழே போய் தான் மொத்தம் 48 பேர் அன்றைக்கு சுட்டு கொண்டது. 1 30 1 985 48 பேரை கொண்டு 48 பேரில் ஒரு 7 பேரை தான் போட்டுட்டு போயிருந்தாங்க. 7 பேர் கூட இல்லை, 2 பேர் போட்டுட்டு 7 பேரை கொண்டு வந்தாங்க. மாஸ்டர்மார் வாத்தியார்மாரையும் ஒரு அண்ணனையும் விக்டர் அண்ணாவையும் கொண்டு வந்தாங்க. மற்ற எல்லாரையும் அவங்க எங்களுக்கு காட்டவே இல்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த போய் அவங்கள அந்த ரக்கில் ஏற்றி விட்டுட்டு வந்தவங்க தான் அப்படி இன்னார் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எங்களை வீட்டுக்காரரும் சுட்டு கழுத்தில் கயிறை கட்டி இழுத்துட்டு போனாங்களாம். இழுத்துட்டு போகிற நேரம் இந்த சின்ன ஓட்டையால் எண்ணலால் பார்த்தவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க, பிள்ளை தலையில் மண்ணளி போட்டாங்கள நான் எந்திரத்தை சுட்டு கொண்டு போயிட்டாங்க பிள்ளை அப்படின்னு. அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. நாங்கள் மூன்று பிள்ளையும் எங்களை அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருந்தோம் வீட்டில். மழை 4:30 வரைக்கும் மழை. அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெளியே அனுப்பி போனோம். அப்படிங்கிறது தான் நடந்தது. அதெல்லாம் இன்றைக்கி கதைச்சு என்ன பசங்க என்ன அந்த ஒரு சொல்லு தான் போகாமல் இருக்குது. அகதி.
சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமர்ப்பித்த கணக்குப்படி 24 மாவட்டங்களில் உள்ள 107 முகாம்களில் 61,422 அகதிகள் வசித்து வருகின்றனர். 35,316 அகதிகள் முகாம்களுக்கு வெளியே தங்கியுள்ளனர். அகதி என்பதால் எங்கள் மீது வேறுபட்ட பார்வை உள்ளதாக வேதனைப்படுகிறார் தமிழக முகாமில் பிறந்து தமிழகத்திலேயே வளர்ந்த காஞ்சனா.
இங்கே அகதின்றனால நம்ம என்ன சொல்கிறது, அகதின்றனால நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம வேறு நாட்டுக்காரங்க தானே, அதனால் அவங்க கொஞ்சம் கெத்தாக நடந்துக்குவாங்க, நம்ம அகதி தானே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஏதோ ஒரு பெரிய சண்டைகள் இருந்தால் கூட நீங்கள் இலங்கைக்கார நாய்களே அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. ரெண்டு மூணு இடத்துல திட்டிருக்காங்க நம்மளை வந்து ஒரு இது இதாக தான் நடத்துவாங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போய் செக்கின்ல நிற்கணும், அவங்க சொல்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். இதுவே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நாட்டு போயிட்டு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம்ல.
அதிகாரிகள் அப்படி சொல்லுவாங்க, சாதாரண மக்கள் கூட அப்படி தான் சொல்லுவாங்க.
சாதாரண மக்கள்னு அப்படி சொல்ல மாட்டாங்க, சண்டைகள்ன்ற வரும்போது தான் அப்படி பேசுவாங்க. இப்போ மற்றபடி நம்ம கூட சமாதானமாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல இது இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் சண்டைகள் வரும்போது எங்கள் நாட்டில் வந்து இருந்துட்டு எங்களுக்கே நீங்கள் அதிகாரம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு வரும், மற்றபடி இல்லை. அதனால் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது.
முகாம்களில் உள்ள மக்களுக்கு இலவசமாக வீடு, மின்சாரம், குடிதண்ணீர், சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வசதிகளில் எதிர்கொள்ளும் நெருக்கடி என்பது தீராத பிரச்சனையாகவே தொடர்கிறது என வேதனைப்படுகிறார் சந்தியா.
வீடு வந்து ரொம்பவும் சிரமம். இந்த பாருங்கள், இவ்வளோ எங்கட வீடே பாருங்களேன், இவ்வளோதான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே மூணு பசங்க, நாங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலி இருக்கு, ரொம்ப சிரமம். ஒரு ஆள் உள்ளுக்கு போனால் ஒரு ஆள் வெளியே நிற்கணும். பாத்ரூம் சும்மா அடைச்சிருக்கபடியாக பிரச்சனை இல்லை குளிக்கிறதுக்கு. அது டாய்லெட் வந்து பொதுவானது, அது வந்து கழுவுறதுக்கு சிரமம். எல்லோரும் சேர்ந்து தான் கழுவுறோம், அது ஒரு சில பேர் வருவாங்க, ஒரு சில பேர் வரமாட்டாங்க, அதில் ரொம்ப பிரச்சனை. அதேமாதிரி போக்குவரத்தும் அதே மாதிரி தானே எங்களுக்கு பிரச்சனை. அதை விட என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா எங்கே படுக்கிறது, இந்த வீட்டில் பையன் எங்கே படுக்கிறது, குடும்பமாக வயசுக்கு வந்த பிள்ளை எங்கே தூங்குறது, அது வந்து நிறைய கேள்விக்குறி. இதே இதே எங்கள் மருமகன் வந்தோன்னா நாங்கள்லாம் வெளியே போயிடுவோம் அப்படியே சொல்ல. இடவசதியை கொஞ்சம் பெருக்கி தந்தால் இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது.
இப்போ குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படியா?
அப்படி ஆ அப்படியான, இப்போ இந்த வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கலாம், ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை இருக்கலாம், அதுக்கு மிஞ்சி இருக்க கஷ்டம்.
ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு மட்டும்தானா?
ஒரு குடும்பம் எட்டு பேர் இருந்தாலும் ஒரு வீடு தான், 12 பேர் ஃபேமிலியில் இருந்தாலும் ஒரு வீடு, இந்த வீடு மட்டும்தான்.
பத்துக்கு
வீடு, இதே இதுதான்.
இப்போ ஒருவேளை அவங்க திரும்ப,
இப்போ எங்களை வந்து மூணு பேர் இருக்கிறோமா, இங்கே பக்கத்து வீடு பாருங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவும் 5 பிள்ளைகளும் 7 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா 4 பிள்ளைகளும் அவங்க அப்பா அம்மாவும், அப்போ 4-6 பேர் இருக்கிறாங்க. அங்கிட்டு பார்த்திங்கன்னா 3 பொம்பளை பிள்ளைகளும் அவங்க அப்பா அம்மா, அப்போ 5 பேர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு 5 பிள்ளைகள், அவங்க அப்பா அம்மா 7 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு வீட்டில் 7 பேரும் பசங்க வளர்ந்துட்டாங்க, வளர்ந்தாலும் அதே வீட்டுக்குள்ளே இருக்க சிரமம் தானே. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சு 4 ஆம்பளை பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பா
எப்படி திருமணம் செஞ்சு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வராங்கன்னாலும்
அதே வீட்டில் தான் இருக்கணும், அதே வீட்டில் தான் இருக்கணும். அதுவும் 6 மாதம் ஆகுது பதிவு தனி கார்டு போட்டு பையனுக்கு. இப்போ எங்கள் பையனை கல்யாணம் முடிச்சோன்னு சொன்னால் அவனுக்கு தனி கார்டு போட்டு எடுக்கிறது 6 மாதம் ஆனால் சொல்லி, 1 வருஷம்னாலும் 2 வருஷம்னாலும் அந்த ஃபேமிலியும் அதுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கணும்.
நாங்கள் சரியாக அணுகினால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எங்களை கண்ணியமாகவே நடத்துவதாக கூறும் சந்தியா தனக்கு கிடைத்த உதவியினை நினைவு கூறுகிறார்.
இந்த பிள்ளையா ஸ்லோன் பிள்ளையிலன்னு சொல்கிறது இல்லை, இது நாங்கள் இந்த கேமரா ஊரில் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பிறந்தேன்னா இங்கே தான் பிறந்தேன்னா, அப்போ அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இங்கே தான் இந்திய சமுதாயம், அவங்க இங்கே தான் பசங்க தான். இப்போ எங்களை என்ன பார்த்தோன்னா, நீங்கள் என்ன ஸ்லோனா, கேரளாவா, திருநெல்வேலியா அப்படின்னு கேட்பாங்க.
சரி, மக்கள் சாதாரண மக்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அணுகிறாங்க
முகாம்கள் இருக்கிற மக்கள்? அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், எந்த உதவி கேட்டாலும் செய்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரினாலாம் எங்கள் பொண்ணை வச்சுருக்கும் போது பக்கத்தில் உள்ளவங்க தான், நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து வர மாட்டேன், என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க, சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இதுதான் எதுக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்லா உதவி பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நான் உங்களோட உங்களை நான் அடித்தா தான் நீங்கள் என்ன திருப்பி அடிப்பீங்க, அதை உங்களை சுரண்டினா தான் நீங்கள் என்ன சுரண்டுவீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது ஹாய் தம்பி என்ன செய்கிற, நல்லா பாருறியா, என்ன பண்ணுறியா, உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பேசும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அக்கா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னான் கேட்பீங்க. டேன்னு கேட்டால் தான் நீங்கள் டீன்னுவீங்க. அப்போ அதே மாதிரி நான் அணுகுமுறை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் அணுகுமுறை இருக்கும். அதனால் அந்த இந்த மாதிரி கருத்துல நாங்கள் வெளி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம். இப்போ திருப்பதி கூட 5 மாதம் எங்கள் மேமோட கல்யாண வீட்டுக்கு போகிறோம். 18 பேருக்கு எங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்குமே புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அனைவரின் அனுபவமும் ஒன்றாக இருந்து விடுவதில்லை. சாந்தியின் அனுபவம் இதற்கு நேர் எதிராக உள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டின் பொருளாதார சூழலோடு தங்களால் போட்டி போட்டு அதற்கிணையாக பயணிக்க முடியவில்லை என்கின்றனர் முகாம்வாசிகள். சாந்தியின் அனுபவமும் முகாம்வாசிகளின் மனக்குறைகளும் அடுத்த பாகத்தில்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
அகதி. அகதி.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
படைத்தவர் தமிழ் மகா பிரபாகரன். தயாரிப்பு ரைசர்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.